அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசையில் முதல் செய்தி அறிக்கை, பிறகு செய்தி அரங்கில். G20 மாநாட்டில் சிரியாவிடையே பிரதானமாக விவாதிக்கப்பட்டிருப்பது குறித்த செய்திகள். மாநாட்டின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா தெரிவித்த கருத்துக்கள்.
There is a growing recognition that the world cannot stand idly by. Here in St. Petersburg, leaders from Europe, Asia and the Middle East have come together to say that the international norm against the use of chemical weapons must be upheld and that the Assad regime...
ஜெனீவாவில் தமிழர் ஒருவர் தீக்குளித்து மாண்டு போயிருப்பது குறித்த செய்திகள். அதைத் தொடர்ந்து முஸ்லீம் பயங்கரவாதம் குறித்து பாதுகாப்புச் செயலர் கோட்டாபய ராஜபக்ஷ கூறியது குறித்து கிழக்கிழங்கை முஸ்லீம்களின் கருத்துக்கள். இதே விடயம் குறித்து எழுத்தாளர் SLM ஹனீஃபா அளித்த செவ்வி.
தமிழர்களோ அல்லது முஸ்லீம்களோ பெரும்பான்மையினத்தோடு கொஞ்சம் விலகி போகிறார்கள் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், பெரும்பான்மையினர் கடந்த சுதந்திரத்துக்கு பிறகு வந்த இந்த காலங்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சிறுபான்மை மக்களை அவ்வாறு அவர்கள் ஒதுக்கி வைத்து வாழ்ந்து வந்தார்கள்.
இன்ன பிற செய்திகளும். இந்தியாவில் 1 கிலோ வெங்காயம் 9 ரூபாய்க்கு விற்கப்பட சாத்தியம் இருக்கிறதா என்பது குறித்த ஒரு செவ்வியம் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பது விமல் சொக்கநாதன் மற்றும் எல்ஆர் ஜெகதீசன்.
ரஷ்யாவின் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் G20 நாடுகள் அமைப்பின் மேல்நிலை மாநாட்டில் சிரியா பற்றிய கருத்து வேறுபாடுகளை களையும் முயற்சியில் ரஷ்ய அமெரிக்க அதிபர்கள் தோல்வி கண்டிருக்கிறார்கள். சிரியாவுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படுவதை G20 கழகத்தின் பெரும்பாலான தலைவர்கள் எதிர்த்தார்கள் என்று ரஷ்ய அதிபர் புட்டின் கூறியிருக்கிறார். சிரியாவின் மீது அப்படி ஒரு தலையீடு நடத்தப்பட்டால் அது அனைத்துலக சட்டத்தை மீறும் ஒரு செயல் என்றும் அதிபர் புட்டின் மீண்டும் வலியுறுத்தினார்.
Я исхожу из того, что все, что случилось с так называемым применением химического оружия, это провокация со стороны боевиков, которые рассчитывают на помощь со стороны.
சிரிய தலைநகர் டமஸ்கஸில் கடந்த மாதம் நடத்தப்பட்ட ரசாயன தாக்குதல் ஆயுதம் தாங்கிய எதிரணிகள் நடத்திய ஆத்திரமூட்டும் நடவடிக்கை என்றும் வெளிநாட்டு தலையீட்டை வரவழைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்றும் அதிபர் புட்டின் கூறினார். அதிபர் ஒபாமா பேசும்போது ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டமை சிரியாவில் ஒரு துன்பியல் சம்பவம் மட்டுமல்ல, முழு உலக சமாதானத்திற்குமே ஒரு அச்சுறுத்தல் என்று கூறினார். அவர் மேலும் பேசும்போது ரசாயன தாக்குதலுக்கு சிரியாவின் அதிபர் ஆசாதே பொறுப்பு என்று பலர் கருதுகிறார்கள். ஆனாலும் ரஷ்ய அதிபர் புட்டின் இதனை ஏற்க மறுக்கிறார். சிரியா விஷயத்தில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் செயலிழந்து நின்றதைப் போல ஸ்தம்பித்து நின்றாலும் கூட சிரியாவின் மீது நடவடிக்கை எடுக்கப்படுதல் அவசியம் என்று ஒபாமா வாதாடினார்.
இதேவேளை G20 மாநாட்டிற்கு வெளியே தனியாக அறிக்கை வெளியிட்டிருக்கும் நாடுகள் கடந்த மாதம் சிரியாவில் நடந்த ரசாயன தாக்குதலை கண்டித்திருக்கின்றன. பிரிட்டன், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, கனடா மற்றும் சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் கூட்டாக வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் கிடைத்திருக்கும் ஆதாரங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ரசாயன தாக்குதலை சிரிய அரசுதான் மேற்கொண்டது என்பது தெளிவாக தெரிய வருவதாக தெரிவித்திருக்கின்றன. எங்கெல்லாம் ரசாயன தாக்குதல் நடத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குள்ளாக்கப்படுவதாக இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
மனிதாபிமான சேவை புரியும் தொண்டர்கள் பாதுகாப்பாகவும் தங்குதடைகள் இல்லாமலும் சிரியாவுக்குள் போய் வர G20 அமைப்பின் நாடுகளின் தலைவர்கள் ஒன்றிணைந்து வழிபுரிய வேண்டும் என்று பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் கோரிக்கை எழுப்பியிருக்கிறார். சிரியாவின் அதிகாரிகள் நடைமுறைப்படுத்தியுள்ள நிர்வாக தடைகள் அகற்றப்பட வேண்டும் என்றும் நிவாரண உதவி கொண்டு செல்லும் வண்டி தொகுதிகளுக்கு பாதுகாப்பான பாலங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேமரன் கேட்டிருக்கிறார். நிவாரண உதவியாளர்களுக்கு அனுமதி வழங்கல் சீராக்கப்படாவிட்டால் சிரியாவில் ஒரு தலைமுறை சிரியன் குழந்தைகள் இல்லாமல் போய்விடார்கள் என்றும் பிரதமர் எச்சரித்திருக்கிறார்.
அமெரிக்க மற்றும் ஐக்கிய ராஜ்யத்தின் உளவு அமைப்புகள் பல பில்லியன் கணக்கானவர்களின் மின்னஞ்சல்களையும் வங்கி கணக்குகளையும் மருத்துவ ஆவணங்களையும் பாதுகாக்கும் இணைய மற்றும் மின்னணு பாதுகாப்பு சட்டகத்தை உடைத்து அவற்றை ஆராய்ந்ததை உறுதி செய்வதற்கான ஆவணங்களை அமெரிக்க உளவுத்துறையின் முன்னாள் முகாமையாளர் எட்வர்ட் ஸ்னோடன் வெளியிட்டிருக்கிறார். இந்த ஆவணங்களின் அடிப்படையிலான செய்திகளை அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் மற்றும் ஐக்கிய ராஜ்யத்தின் த கார்டியன் ஆகிய இரு பத்திரிகைகளும் வெளியிட்டிருக்கின்றன. அதிகபட்ச ரகசிய செயல்திட்டத்தின் ஒரு பகுதியாக அமெரிக்க தேசிய பாதுகாப்பு நிறுவனமானது இணையத்தில் தனிநபர்களின் அந்தரங்க தகவல்களை பாதுகாக்கும் வலுவான வலையமைப்பை வெற்றிகரமாக ஊடறுத்து சென்றதாக இந்த செய்திகள் கூறுகின்றன. இதில் சிலவற்றை ஐக்கிய ராஜ்யத்தின் உளவு அமைப்பும் மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
லெபனன் நாட்டின் அமெரிக்க தூதரகத்தில் பணியாற்றி வரும் அமெரிக்க ஊழியர்களில் அத்தியாவசியமற்ற தூதரக ஊழியர்கள் அனைவரும் லெபனன் விட்டு வெளியேற வேண்டும் என்று அமெரிக்கா உத்தரவிட்டிருக்கிறது. பெய்ரூட் நகரில் அமெரிக்க தூதரகத்தின் மீதும் அமெரிக்க ஊழியர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படக்கூடும் என்று அச்சுறுத்தல்கள் இருப்பதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்திருப்பதால் அமெரிக்க அரசு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அத்தோடு தென்கிழக்கு துருக்கியில் அடானா என்ற இடத்தில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்தில் இருந்தும் அமெரிக்க ஊழியர்களை அமெரிக்கா வாபஸ் பெற்றிருக்கிறது. அமெரிக்க குடிமக்கள் லெபனன் நாட்டுக்கோ தெற்கு துருப்பிக்கோ பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்கப்பட்டிருக்கிறார்கள்.
பெங்களூருவில் கடந்த ஆண்டு சட்டக்கல்லூரி மாணவி ஒருவரை பாலியல் பலாத்காரம் செய்ததற்காக 6 பேருக்கு சிறப்பு நீதிமன்றம் ஒன்று ஆயுள் தண்டனை விதித்திருக்கிறது.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் ஒரு சர்வதேச குறிப்பு. ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் நடந்து முடிந்த G20 மாநாட்டில் சிரியா மீதான ராணுவ நடவடிக்கைகள் குறித்தே முக்கியமாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
G20 நாடுகளின் கூட்டத்தின் முதன்மையான அடிப்படை நோக்கம் என்பது உலகின் பொருளாதார ரீதியில் முன்னேறிய மற்றும் வேகமாக முன்னேறி வரும் நாடுகளின் பொருளாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது. குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாக உலகின் பொருளாதாரம் தேக்க நிலையில் இருக்கும் நிலைமையை எப்படி மாற்றுவது என்பதும் மீண்டும் உலக பொருளாதார வளர்ச்சியை எப்படி ஊக்கப்படுத்துவது என்பதும் தான் இந்த G20 அமைப்பின் அடிப்படை கொள்கை கோட்பாடு எல்லாம். ஆனால் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடந்து முடிந்திருக்கும் இந்த G20 மாநாட்டில் பொருளாதாரம் பின்னுக்கு தள்ளப்பட்டு போர் முன்னுக்கு வந்திருக்கிறது. சிரியாவில் நடந்த ரசாயன தாக்குதலில் சுமார் 1500 பேர் கொல்லப்பட்டதற்கு சிரிய அரசே காரணம் என்று கூறும் அமெரிக்க அதிபர் ஒபாமா, அதற்காக சிரியா மீது கடுமையான இராணுவ நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ளப் போவதாக அறிவித்துவிட்டார். தனது இந்த நிலைப்பாட்டுக்கு G20 நாடுகளின் ஆதரவு திரட்டுவது என்பதே அவரதின் பிரதான நோக்கமாக இருந்தது. அதை அவரும் அவரது அதிகாரிகளும் முழு மூச்சாக மேற்கொண்டனர். ஆனால் இவர்களின் இந்த பிரச்சாரம் உரிய பலனை தந்ததா என்கிற கேள்விக்கு ஆம் என்கிற உறுதியான பதிலை அமெரிக்க அதிகாரிகளாலேயே கூட கொடுக்க முடியவில்லை. காரணம், இந்த G20 மாநாட்டை முன்னின்று நடத்திய ரஷ்யா ஒபாமாவுக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருந்தது. சிரியாவில் நடந்த ரசாயன தாக்குதலுக்கு சிரிய அரசுதான் காரணம் என்பதற்கு உறுதியான ஆதாரங்கள் இல்லை என்று வாதாடிய ரஷ்ய அரசு சிரியா மீது சர்வதேச இராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கிற உள்நோக்கத்துடன் சிரிய அரச எதிர்ப்பு கிளர்ச்சிக்காரர்கள் இந்த ரசாயன தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்றும் ரஷ்யா குற்றம் சுமத்தியது. 2 நாள் நடந்த இந்த மாநாட்டின் முடிவில் பேசிய ரஷ்ய அதிபர் புட்டின், சிரியா மீதான இராணுவ நடவடிக்கைக்கு பெரும்பான்மையான G20 நாடுகள் எதிராக இருக்கின்றன என்று கூறினார்.
Я исхожу из того, что все, что случилось с так называемым применением химического оружия, это провокация со стороны
சிரியா தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்று விடியற்காலை 1 மணி வரை நீடித்தாலும் இதன் முடிவில் ஐநா மன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் சிரியா மீது இராணுவ நடவடிக்கை எடுக்க பெரும்பான்மையான நாடுகள் ஒப்புக்கொள்ளவில்லை. அமெரிக்கா, பிரான்ஸ், கனடா, சவுதி அரேபியா மற்றும் துருக்கி ஆகிய 5 நாடுகள் மட்டுமே ஐநா ஒப்புதல் இல்லாமலே கூட இராணுவ நடவடிக்கை எடுக்கலாம் என்று தெரிவித்தன. மற்ற நாடுகள் இதற்கு உடன்படவில்லை என்றார் புட்டின். சர்வதேச ஒப்புதல் இல்லாமல் சிரியா மீது நடத்தப்படும் இராணுவ நடவடிக்கை என்பது சர்வதேச சட்டத்தை மீறும் செயல் என்றும் புட்டின் குற்றம் சாட்டினார். ரஷ்யாவின் சிரியா தொடர்பான நிலைப்பாட்டை தாம் ஏற்கவில்லை என்று அறிவித்த ஒபாமா தனது நிலைப்பாட்டை ஆதரித்த பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு நன்றி தெரிவித்தார்.
I've been encouraged by discussions with my fellow leaders this week. There is a growing recognition that the world cannot stand idly by.
எனது சகாக்களுடனான எனது பேச்சுவார்த்தைகளின் முடிவில் நான் ஊக்கமடைந்திருக்கிறேன். உலக நாடுகள் வெறுமனே வேடிக்கை பார்க்க முடியாது என்கிற நிலைப்பாட்டை மேலதிகமானவர்கள் புரிந்து கொள்ள துவங்கியிருக்கிறார்கள். ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு எதிரான சர்வதேச சட்டங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் தலைவர்கள் இங்கே பீட்டர்ஸ்பர்க்கில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆசாத் ஆட்சி தனது மக்கள் மீதே இந்த ரசாயன தாக்குதல்களை மேற்கொண்டன என்பதுதான் உண்மை என்றார் ஒபாமா. அமெரிக்க அதிபரின் இராணுவ நடவடிக்கை அவசியம் என்கிற நிலைப்பாட்டுக்கு ரஷ்யா மட்டுமல்ல இந்தியாவும் உடன்படவில்லை. சிரியா மீது இராணுவ நடவடிக்கை மேற்கொள்வதற்கு அமெரிக்காவுக்கு G20 மாநாட்டில் புதிய கூட்டாளிகளோ ஏகோபித்த ஆதரவோ கிடைக்கவில்லை என்பது மட்டுமல்ல, ஐநாவின் அங்கீகாரமும் கிட்டவில்லை. ஐநாவின் செயலாளர் நாயகம் பான்கி மூன் அவர்களும் சிரியா பிரச்சினைக்கு இராணுவ தாக்குதல் தீர்வல்ல என்று பகிரங்கமாக இங்கே அறிவித்தார். இந்த பிரச்சினைக்கு இராணுவ ரீதியிலான தீர்வு என்று ஒன்று கிடையாது. அரசியல் தீர்வு மட்டுமே இந்த பிரச்சினையில் அமைதியை ஏற்படுத்தி இரத்த களரியை தடுக்க முடியும் என்றார் பான்கி மூன் அவர்கள். ஐநாவின் சார்பில் பான்கி மூன் அவர்கள் தெரிவித்த இந்த யோசனையானது அமெரிக்க அதிபரின் மனதை மாற்றுமா என்கிற கேள்விக்கு இன்றைய நிலையில் யாரிடமும் விடையில்லை.
அடுத்த இலங்கைக்கு நோட்டம். இலங்கையில் சிறுபான்மை தமிழ் மற்றும் முஸ்லிம்களில் ஒரு பகுதியினர் தங்களை இலங்கையர்களாக பார்ப்பதில்லை, அவர்கள் இவ்வாறு தங்களை அந்நியப்படுத்திக் கொள்வதால் தான் பெரும்பான்மை சிங்கள சமூகத்தில் கடும்போக்கு நிலை கொண்ட குழுக்கள் உருவாகின்றன என்று இலங்கையின் பாதுகாப்புச் செயலர் கோட்டாபய ராஜபக்ச சில தினங்களுக்கு முன்பு கருத்தரங்கு ஒன்றில் கூறியிருந்தார். பாதுகாப்பு செயலரின் கருத்து குறித்து கிழக்கிலங்கை முஸ்லிம்கள் சிலர் வெளியிட்ட கருத்துக்களை அடுத்து கேட்கலாம்.
இலங்கையில் முஸ்லிம்களை தீவிரவாதத்தோடு தொடர்புபடுத்தி பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச வெளியிட்டிருக்கும் கருத்து தொடர்பாக கிழக்கு மாகாண முஸ்லிம்கள் கவலையும் அதிருப்தியும் வெளியிட்டிருக்கிறார்கள்.
தவறான கருத்தாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். அப்படியான கருத்துக்களை இந்த நாட்டின் பாதுகாப்பு செயலாளர் அவர்கள் கூறக்கூடாது.
கொழும்பில் நடைபெற்று முடிந்த பாதுகாப்பு தொடர்பான சர்வதேச கருத்தரங்கொன்றில் உரையாற்றிய பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச முஸ்லிம் தீவிரவாதத்தை பரப்ப முற்படும் சக்திகள் தொடர்பாக காவல்துறையும் புலன் ஆய்வுத்துறையும் உஷார் நிலையில் இருக்கின்றன என்று கூறியிருந்தார். பாதுகாப்பு செயலாளரால் இலங்கையில் முஸ்லிம் தீவிரவாதம் என்று கூறப்பட்டுள்ள இந்த கருத்தானது தம்மால் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்பதுதான் முஸ்லிம்களின் பொதுவான கருத்தாக இருக்கிறது.
முஸ்லிம்கள் எந்த காலத்திலுமே தீவிரவாதத்தை பின்பற்றியவர் அல்ல. வெளிநாடுகளில் இருக்கலாம், ஆனா இலங்கையில அப்படி ஒரு தீவிரவாதம் தலையிறக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இப்படிப்பட்ட நிலையில பொறுப்பு வாய்ந்த ஒரு பாதுகாப்பு செயலாளர் சொன்ன இந்த கருத்தானது மிகவும் பிழையானது. யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படியான ஒரு கற்பனை அவருக்கு எங்கிருந்து உதயமானதோ எங்களுக்கு விளங்கவில்லை. இப்போ பரவி வருகின்ற சிங்கள தீவிரவாத இயக்கத்தோடு இவரும் இணைந்து விட்டாரோ என்று சொல்லித்தான் நாங்கள் எண்ண வேண்டிய நிலவரம் இப்போ இருந்து கொண்டிருக்கிறது.
பாதுகாப்பு செயலாளரின் இந்த கருத்து தொடர்பாக தனது கருத்தை வெளியிட்ட சம்மாந்துறை சேர்ந்த ஐஎம் இப்ராஹிம் இந்த கருத்து கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று குறிப்பிட்டார்.
முஸ்லிம் தீவிரவாதம் என்ற பெயரில் இலங்கை முஸ்லிம்களை பெரும்பான்மை சமூகத்தில் இருந்து வேறுபடுத்துகின்ற ஒரு மிக கண்டிக்கத்தக்க நடவடிக்கையாகவே நாங்கள் இதனை பார்க்கிறோம். சதி நடவடிக்கையாகத்தான் நாங்கள் இதை கருதுகிறோம். கடந்த காலங்களிலோ அல்லது நிகழ்காலத்திலோ முஸ்லிம்கள் எந்த விதமான தீவிரவாத இயக்கங்களிலும் தொடர்புபட்டவர்களாக இருக்கவில்லை. குறிப்பாக முஸ்லிம்கள் ஏனைய சமூகங்களோடு இணைந்து வாழ்வதற்குத்தான் முயற்சி செய்து வந்திருக்கிறார்களே தவிர எந்த விதமான குரோத மனப்பான்மையோடும் அவர்கள் வாழவில்லை. இந்த நாட்டில் யுத்தம் முடிவடைந்து இனங்களுக்கிடையே சௌஜன்யமான ஒரு நிலைமையை தோற்றுவிப்பதற்கு பதிலாக மீண்டும் ஒரு இனமுறுதலை ஏற்படுத்துகின்ற செயல்தான் வளர்க்கப்படுகிறது. தற்போது பாதுகாப்பு செயலாளர் என்ற கருத்து பௌத்த கடும்போக்காளர்களுக்கு அவர்களுடைய செயற்பாட்டை ஆதரிக்கின்ற ஒரு கருத்தாகவே இதனை கருதக்கூடியதாக இருக்கிறது.
இதே கருத்தை கொண்டுள்ள ஈராவூரைச் சேர்ந்த எம் அபு ஹனிஃபா பாதுகாப்பு செயலாளரின் இந்த கருத்து முஸ்லிம்கள் மத்தியில் ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று தனது கருத்திலே சுட்டிக்காட்டியிருக்கிறார்.
பாதுகாப்பு செயலாளர் இந்த கருத்து முஸ்லிம் மக்களை பொறுத்தவரை ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதோடு இந்த கருத்தை பொறுத்தவரையில் ஒன்றையொன்று விளங்குகிறது. எதிர்காலத்தில் முஸ்லிம்களுக்கு ஒரு பாரிய ஆபத்து இருக்கும் என்பதை இதன் மூலம் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. காரணம், கடந்த காலங்களில் விடுதலை புலிகளை வெற்றி கொண்ட பின் ஏதோ ஒரு மம்மதையில் சிங்கள மக்களை காப்பாற்றுவது தாங்கள்தான் என்ற ஒரு அபிப்பிராயத்தை சிங்கள மக்கள் மத்தியிலும் சிறுபான்மையினங்களை ஒரு பயபீதியுடன் அடக்கி ஒடுக்கி அவர்கள் பேசாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்குடனும் செயல்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளை சிறுபான்மையின மக்களை ஒரு பயபீதியுடன் இங்கு வாழ வைப்பதும் இவர்களுடைய எண்ணமாக இருக்கலாம் என்ற எண்ணமே தோன்றுகிறது. இங்கு இல்லாத ஒரு தீவிரவாதத்தை இருக்கென்று காட்டி ஏதோ ஒரு தேவைப்பாட்டுடன் இது இவர்கள் செயல்படுவதாக விளங்குகிறது. எதிர்காலத்தில் முஸ்லிம்களுக்கு என்ன ஏற்பட போகிறது ஒரு அச்சநிலையை உருவாக்கிக் கொண்டிருப்பதை அறிய முடிகிறது
என்றார் ஈராவூரைச் சேர்ந்த எம் அபு ஹனிஃபா.
பாதுகாப்பு செயலர் கூறிய விடயங்களை அமைச்சர் ரிஷாத் பதீதினும் கண்டிப்பதாக அவர் இன்று வெளியிட்டிருக்கின்ற ஒரு அறிக்கையில் கூறியிருக்கின்றார். இதனால் பாதுகாப்பு செயலர் சிறுபான்மையினர் பற்றிய கூறிய கருத்துக்கள் சரியானதுதானா என்று எழுத்தாளர் எஸ் எல் எம் ஹனிஃபா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் மணிவண்ணன்.
இல்ல, சமீப காலமாக என்னுடைய பாதுகாப்பு செயலாளர் கருத்துக்களை பல இடங்களில் சொல்லிக் கொண்டு வருகிறார். இதன் பின்னணியில் உண்மையாகவே இந்த பலசேனா போன்ற அமைப்பின் பின்னணியில் அவர் இருப்பதாக இந்த முழு நாட்டிலும் உள்ள பெரும்பான்மையான சிங்கள நண்பர்களும் அல்லது சிறுபான்மை மக்களும் நாங்க அதை நம்புகிறோம். அவருடைய அந்த இத்தகைய கருத்துக்கான காரணமும் இவர்களை பாதுகாப்பு செயலாளர் தான் என்பது எங்களுக்கு சராசரி சிறுபான்மை மக்கள் அனைவருக்கும் எங்களுக்கு தெரிஞ்சிடும் விஷயம். தமிழர்களோ அல்லது முஸ்லீம்களோ பெரும்பான்மை இனத்தோடு கொஞ்சம் விலகி போகிறார்கள் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், பெரும்பான்மையினர் கடந்த சுதந்திரத்துக்கு பிரிந்து வந்த இந்த காலங்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சிறுபான்மை மக்களை அவ்வாறு அவர்கள் ஒதுக்கி வைத்து வாழ்ந்து வந்தார்கள். உதாரணமாக எங்களுடைய கடந்த காலம் என்ற ஜனாதிபதி டி பி விஜயசிங் அவர்கள் கூட ஒரு தடவை சொன்னார்கள், சிறுபான்மை மக்கள் எல்லாம் பெரும்பான்மை என்கின்ற மரத்தின் படருகின்ற கொடிகள். எனவே கொடிகள் கொடிகளாகத்தான் இருக்கணும், விருட்சம் விருட்சமாகத்தான் இருக்கணும் என்று சொன்னார்கள். கடந்த ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்களும் 1978 யுத்தம் என்றால் யுத்தம், சமாதானம் என்றால் சமாதானம் என்று தன்னுடைய தேசத்திலேயே தன்னுடைய தன்னோடு வாழ்கின்ற மக்களுக்கு எதிரான ஒரு ஒரு மாபெரிய கருத்தை அவரும் முடித்தனர். அந்த இவர்களுடைய வாரிசுகள் இவர்களுடைய கருத்தில் இருந்து வெளிவரதுதான் இந்த கோத்தாபய ராஜபக்சே அவருடைய கருத்து. இது அத்தனையுமே அவர்கள் பெரும்பான்மை சிங்கள மக்களுடைய ஆதரவுகளை இவ்வாறான வருகின்ற நேரம் தமிழர்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு கருத்தை முன்வைக்கின்ற பொழுது பெரும்பான்மையான சிங்கள மக்கள் அந்த தேர்தலை முன்னிட்டு இவர்கள் வைக்கின்ற அந்த கருத்துகளுக்கு ஆதரவாக தங்களுக்கு அவருடைய கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள்.
எனவே இந்த சுதந்திர இலங்கையிலே அனைத்து மக்களும் சமமான உரிமை பெற்றவர்கள் என்ற ஒரு உணர்வையோ அல்லது ஒரு கருத்தோட்டத்தையோ சிங்கள பெரும்பான்மை அரசியல் தலைமைகள் ஊக்குவிக்கவில்லை, அந்த மாதிரியான ஒரு சிந்தனையை வளர்க்கவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
நிச்சயமாக நீங்கள் அவர்கள் சொல்கின்ற இந்த பழிச்சொல்லை நான் முற்று முழுதாக நிராகரிக்கிறேன். பிஜின் முகமது, டாக்டர் பதீதி முகமது போன்ற அரசியல்வாதிகளும் சிங்கள மறைக்கார் என்று சொல்கின்ற அளவு கலகதரை இங்கே ஒருவர் இருந்தார். இவர்கள் எல்லோரும் சிங்கள கலாச்சாரங்களையும் சிங்கள மக்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற விஷயங்களையும் முன்வைத்தவர்கள். அதே போல இலங்கையில இன்றைக்கும் ஓரளவு படித்தவர்கள் நாங்கள் சிங்கள மக்களோடு இணைந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். ஆனால் முஸ்லிம்கள் பெரிய வீடு கட்டக்கூடாது, முஸ்லிம் பிள்ளைகள் பரீட்சையில் அதிகமாக சித்தி அடையக்கூடாது, அப்படியான ஒரு மனோபாவம் எல்லாம் இங்கே இருக்கிறது. இப்ப கண்டி மாநகரத்தில் முஸ்லிம்களுக்கான ஆண்களுக்கான பாடசாலை ஒன்றை தருவதாக சந்திரிய அம்மையார் காலத்திலிருந்து, பிரேமதாசா ஐயா அவருடைய காலத்திலிருந்து அந்த கதை அடிபடுகிறது. ஆனால் இன்றைக்கு அப்படி ஒரு ஒரு உருப்படியான ஒரு பாடசாலை இந்த கண்டி மாவட்டத்திலே கிடையாது. 1000க்கும் மேற்பட்ட சர்வதேச பாடைகள் என்று சொல்லுகின்ற காசுகளுக்கு படிக்கின்ற பாடசாலைகள் தான் ஏழை எளியவர்களும் போக முடியும்.
எனவே இனச்சிறுபான்மையினர் முன்னேறுவதற்கான கல்வி பொருளாதார வாய்ப்புகள் இலங்கையில் பெரிய அளவுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்கிறீர்களா?
நிச்சயமா நிச்சயமா கொடுக்கப்படுவதில்லை. இதனால் இவர்கள் வேறு வேறு வழிகளை நாடுகிறார்கள். அந்த அது இயல்பான ஒரு மனித மனத்தினுடைய இயல்பான ஒரு வெளிப்பாடு அது.
ஆனால் இப்போ அரசாங்கம் வந்து இந்த இனச்சிறுபான்மையினர் மீது அல்லது சிங்கள பெரும்பான்மை சமூகம் இனச்சிறுபான்மையினரை இந்த மாதிரியாக பார்க்கிறது என்ற ஒரு கருத்தோட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும், இதையும் தாண்டி முஸ்லீம்களும் தமிழர்களும் தங்களை வந்து இலங்கையர்களாக பார்ப்பதில்லை என்ற குற்றச்சாட்டில் வலு இல்லை என்று நினைக்கிறீர்களா?
அது அது நிச்சயமாக இல்லை. அங்கே ஒரு சிறு குழுக்கள் அல்லது தேச பற்றி என்கின்ற அந்த விடயத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டாதவர்கள் இருக்கலாமே தவிர, பெரும்பான்மையான மக்கள், பெரும்பான்மையான முஸ்லிம் மக்களும், பெரும்பான்மையான சிங்கள மக்களும், பெரும்பான்மையான தமிழ் மக்களும் இந்த தேசத்தை தங்களுடைய தேசமாகத்தான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
பாதுகாப்பு செயலர் தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நீங்கள் bbctamil.com என்ற எமது இணையதளம் மூலமாக தெரிவிக்கலாம். அடுத்ததாக, ஜெனீவாவில் ஐநா தலைமையகத்தின் முன் தமிழ் குடும்பத்தில் ஒருவர் தீக்குளித்திருந்திருக்கின்றார். தீக்குளித்தவர் செந்தில்குமரன் ரத்னசிங்கம் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் குறித்து மறைந்த செந்தில்குமரனை பல ஆண்டுகள் அறிந்திருந்த சிவலோகநாதனை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
செந்தில்குமரனை எனக்கு 14 வயதிலிருந்து தெரியுமா. அவர் வந்து ஒரு தமிழின உணர்வாளர், தமிழோட விடுதலையில அக்கறை கொண்டவர். கடந்த காலங்களில் எங்களோட இனத்துக்கு மேலே ஏற்படுத்தப்பட்ட கொடூரமான சம்பவங்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட கவன ஈர்ப்பு போராட்டங்கள் எனத்திலும் கலந்திருக்கிறார். மற்றபடி ஒழுக்கமானவர், ஒரு குடும்பஸ்தர், 3 குழந்தைகளின் தந்தை. சம்பவத்திலிருந்து தமிழக தேசிய தலைவருடைய படத்தை கொண்டு போய் யுஎன்ஓ முன்றில் அதுவும் அந்த முருகதாசன் தீக்குளித்த அந்த இடத்துல வந்து தன்னை வந்து தீக்குளிக்க செய்து சாபத்தழுவி கொண்டிருக்கிறார்.
அவர் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இது போன்ற ஒரு விஷயத்த செய்ய போறோன்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாரா?
நிச்சயமாக நிச்சயமாக இல்லை. நாங்கள் சந்தித்து அல்லது கதைத்து ஒரு மாதத்துக்கு மேலே, இப்படி ஒன்றும் சொல்லக்கூடியவர் இல்லை. ஆனால் இப்படியான விஷயங்கள் எதுவும் கதைச்சதும் கிடையாது.
திடீர்னு அவர் ஏன் இதை செஞ்சாரு, ஏதாவது தூண்டுதல் இருந்ததா?
நான் நினைக்கிறோம் வந்து அவருக்கு வந்து 2009 எங்களுடைய மக்களுக்கு மேல ஏற்படுத்தப்பட்ட அந்த பாரிய இழப்புகளும் நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போட இருக்கைக்கு வந்து எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவும் வந்து அவருடைய மனதை பாதிச்சிருக்கலாம். அதே நேரத்துல வந்து அந்த மக்கள் மீளவும் ஒரு வாழ்வார்கள் என்ற எதிர்பார்ப்போட இவர் இருந்திருக்கலாம். அதுக்கு மாறாக இன்றைக்கு வந்து தாயத்தில் நடக்கிற விஷயங்கள், தேர்தல் என்றும் குடியேற்றங்கள் என்றும் பேச்சளவில் நடந்துகொண்டிருக்கிற சம்பவங்கள் இன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு உளவியல் ரீதியாக ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கலாம் என்று என்னுடைய கருத்தாக நான் பார்க்கிறேன்.
அவர் ஏதாவது கடிதங்களை விட்டு சென்றாரா? இறுதி தருணங்களில் தன்னுடைய கருத்தை வேறு எந்த வடிவிலாவது பதிவு செய்திருக்கிறாரா?
இதுவரை எனக்கு தெரியப்படவில்லை. அவர் வந்து அந்த சம்பவம் நடந்த நேரத்துல வந்து தமிழ் தேசிய தலைவர் திரு பிரபாகரன் அவருடைய திருவுருவப்படத்தை மட்டும் தாங்கி நின்றிருக்கிறார். திரும்ப தன்னை திமுகவிற்கு முன்பாக அந்த திருவுருவப்படத்தை வந்து யுஎன்ஓக்கு முன்னால் நாட்டி வைக்கப்பட்டிருந்த நாட்காலியில் சாத்தி வைத்து விட்டு தீமூட்டியிருக்கிறார். ஆனா சொல்லுகிறார்கள் வந்து அருகில் ஒரு பேக்கும் இருந்தது என்று சொல்லி அது வந்து போலீசார் கைப்பற்றி கொண்டு சென்றதாக சொல்லிக்கணும். ஆனா இப்பொழுது தான் நான் வேலை முடிந்து வெளியால் போய்கொண்டிருக்கிறேன். இப்ப இதுக்கு பிந்திய செய்தியில் வீட்டுக்கு போனா
கொழும்பு ஆயர் அலுவலகம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த ஆண்டு முன்னதாக இலங்கை ஜனாதிபதி புதிய போப்பை இலங்கைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருப்பதாக ஜனாதிபதி அலுவலகம் அப்பொழுது கூறியிருந்தது. கொழும்பு ஆயருக்காக பேச வல்ல அருட்தந்தை பெனடிக்ட் ஜோசப் பிபிசியிடம் பேசுகையில் இலங்கைக்கு போப் வருவதை தன்னால் உறுதிப்படுத்த முடியும்
என்றார். நில பிரகாசன
திருத்தந்தை இலங்கைக்கு வருகிறார் என்பதை வத்திக்கான் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இதுவரை எங்களுக்கு அவர் விஜயம் குறித்த நாட்கள் அல்லது வேறு விவரங்கள் தரப்படவில்லை. அவர் வருகிறார் என்பது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். அவரது விஜயம் குறித்த மேல் விவரங்களை நாங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விஜயம் ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் நடக்கிறதா என்பதையும் என்னால் சொல்ல முடியாது. இந்த விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை என்றார் அவர். 1970 அப்போதைய போப் பிலிப்பைன்ஸ் செல்லும் வழியில் இலங்கையில் 2 மணி நேரங்கள் தங்கியிருந்தார். அதற்கு பின்னர் 1995 போப் ஜான் பால் இலங்கைக்கு வந்திருந்தார்.
அடுத்தாக சண்டே லீடர் பத்திரிகை ஆசிரியர் லசந்த் விக்ரம்துங்க சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்த ஒரு சந்தேக நபர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். இதுகுறித்து நமது கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் உதயகுமார்.
சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க கொலை சம்பந்தமாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த கந்தேகிதர பிரியவன்சேனும் சந்தேக நபரை விடுதலை செய்யுமாறு கல்கிசே மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2010 கைது செய்யப்பட்ட இராணுவ புலனாய்வு பிரிவின் அங்கத்தவரான இந்த சந்தேக நபர் பின்பு மேல் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய பிணையின் கீழ் விடுதலை செய்யப்பட்டார். சம்பந்தப்பட்ட வழக்கு இன்று அழைக்கப்பட்ட போது அறிக்கையொன்றை சமர்ப்பித்த போலீசார் சந்தேக நபருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கு போதிய ஆதாரங்கள் இல்லை என தெரிவித்தனர். எனவே இந்த சந்தேக நபரை விடுதலை செய்யுமாறும் போலீசார் வேண்டுகோள் விடுத்தனர். போலீசாரின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட நீதவான் சந்தேக நபரை விடுதலை செய்யுமாறு உத்தரவிட்டார். ஆயினும் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பான விசாரணைகளை முன்கொண்டு செல்லுமாறு போலீசாருக்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் அதன் முன்னேற்றங்கள் தொடர்பான அறிக்கையொன்றை எதிர்வரும் டிசம்பர் 6 சமர்ப்பிக்குமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த பிச்சை ஜேசுதாசன் எனும் சந்தேக நபர் கடந்த 2010 தடுப்பு காவலில் இருந்த போதே மரணமடைந்தார். மாரடைப்பு காரணமாகவே இந்த சந்தேக நபர் மரணமடைந்ததாக சிறைச்சாலை அதிகாரிகளினால் நீதிமன்ற அறிவிக்கப்பட்டது.
இத்துடன் இன்றைய இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்த இந்திய செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் கிழக்கு லடாக் பகுதியில் சீனா பெருமளவு ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாக வந்திருக்கின்ற செய்திகள் உண்மையல்ல என்று பாதுகாப்பு அமைச்சர் ஏ கே ஆண்டனி தெரிவித்திருக்கின்றார். ஜம்மு காஷ்மீரின் லடாக் பகுதியில் சீன துருப்புகள் அத்துமீறி நுழைந்து 640 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இந்திய பகுதிகளை ஆக்கிரமித்திருப்பதாக இந்திய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கும் செய்திகள் தவறானவை என்று பாதுகாப்பு அமைச்சர் ஏ கே ஆண்டனி மறுத்திருக்கின்றார். சமீபகாலமாக இந்திய சீன எல்லையில் பதட்டம் அதிகரித்து வருகிறது. இதுகுறித்து ஆராய்ந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக் குழுவின் தலைவர் ஷாம் சரண் லடாக் பகுதிக்கு சில தினங்கள் முன்பு சென்று திரும்பிய பிறகு மத்திய அரசிடம் ஒரு அறிக்கையை அளித்தார். இந்த ரகசிய அறிக்கையில் சீனா பல இடங்களில் ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாகவும் இந்திய துருப்புகள் எல்லையில் ரோந்து சுற்றுவதை தடுக்கும் வகையில் சீனாவின் நடவடிக்கைகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. ஆனால் இந்த செய்திகளில் உண்மை இல்லை என்று ஏ கே ஆண்டனி இன்று தெரிவித்திருக்கின்றார். சீனா இந்திய பகுதிகளை ஆக்கிரமித்துள்ளதாகவோ இந்திய துருப்புகளின் நடமாட்டத்தை தடுக்க முற்படுவதாகவோ ஷாம் சரண் தனது அறிக்கையில் அரசுக்கு தெரிவிக்கவில்லை என்றும் பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருக்கின்றார். இந்தியா தன்னுடைய தேசிய பாதுகாப்பையும் புவிசார் ஒற்றுமையையும் காக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்றும் அவர் உறுதியளித்திருக்கின்றார்.
இந்தியாவில் சில வாரங்களுக்கு முன்பு 1 கிலோ வெங்காயத்தின் விலை 100 ரூபாயை தொட்டது. அதற்கு இந்திய அரசு தான் காரணம் என்று எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டின. இப்போது 1 கிலோ வெங்காயத்தை 9 ரூபாய்க்கு விற்கப் போவதாக டெல்லியைச் சேர்ந்த இணைய வர்த்தக நிறுவனம் ஒன்று அறிவித்திருக்கிறது. இந்த பின்னணியில் 1 கிலோ வெங்காயத்தை 9 ரூபாய்க்கு விற்பது சாத்தியமா என்று சென்னையில் இருக்கும் கோயம்பேடு வெங்காய மொத்த வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ஜான் வல்தாரிதாஸ் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் எல்ஆர் ஜெகதீசன்.
கொஞ்சம் ஏறின வெங்காயம் கொஞ்சம் விலை கம்மியா இருக்குது, அவ்வளவு கம்மியாகல. ஹோல்சேல் விலை 40 ரூபாய்க்கு வந்துட்டு திரும்ப ஒரு 50 ரூபாய் வரைக்கும் அந்த லெவல்ல வந்துருக்குது.
ஒரு கட்டத்துல வந்து 100 ரூபாய்க்கெல்லாம் கூட வித்தது இல்லையா வெங்காயம்?
இல்ல, அதெல்லாம் வெறும் புரளி. அதாவது 60 ரூபாய்க்கு மேல வெங்காயம் போகல, அதுவும் ஹோல்சேல்ல கூட போகல, அந்த ரேட் போகல. ஒரு 55 ரூபாய் 56 ரூபாய் அந்த லெவல்ல போச்சுது. சில்லர் எல்லாம் எடுத்து வாங்கிட்டு போய் மக்கள் 60, 65, 70 ரூபாய் அந்த மாதிரி வித்ததாக தகவல்கள். மற்றபடி ஹோல்சேல் விலை வந்து 60 ரூபாய் கூட டச் பண்ணல எந்த ஊர்லயுமே.
இன்னைய நிலவரத்துல வெங்காயத்தோட ஹோல்சேல் அதாவது மொத்த விற்பனை விலை என்னங்க?
இன்னைக்கு வந்து சென்னையை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மொத்த விற்பனை விலை வந்து ஒரு 52 ரூபாய் 53 ரூபாய். நாசிக்கினுடைய பழைய வெங்காயம், அதாவது இந்த ஹோட்டல் பிராண்ட்ஸ் வெங்காயம், நார்மலா நம்ம வீட்டு சாம்பார்களுக்கு போடுறதுக்காக புதிதா வந்துட்டு கூடிய வெங்காயங்கள் 40 ரூபாயில இருந்து 45 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு.
இந்த விலை குறைந்ததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க?
விலை குறைந்ததுக்கு புதிதாக வரக்கூடிய வெங்காயம் இருக்கக்கூடிய வெள்ளாமைகள் ஆந்திர பிரதேசில இருந்து கர்நாடகால இருந்து அதெல்லாம் எடுத்து புதுசா வந்துட்டு இருக்குது. இன்னும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் அதிகமா வர ஆரம்பிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் விலை குறையலாம்.
எந்த அளவுக்கு குறையும் எதிர்பார்க்கறீங்க?
குறையும் என்னுடைய ஐடியா. நீங்க வந்து இந்த ஒரு செப்டம்பர் மாதம் ஒண்ணு போயிடுச்சுன்னா அக்டோபர் மாதத்துல இருந்து கண்டிப்பாக வெங்காயம் வந்து ஒரு 20 ரூபாய்க்கு கீழே கூட வந்துடும்.
இதுக்கிடையில ஒரு இணையதளத்துல செயல்படுற ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் வந்து 1 கிலோ வெங்காயம் வந்து 9 ரூபாய்க்கு விற்க போறதா அறிவிச்சிருக்காங்க. அதாவது இணையத்திலேயே வந்து வாடிக்கையாளர்கள் எத்தனை கிலோ கேட்கிறாங்களோ 1 கிலோ 9 ரூபாய்க்கு வீட்டுக்கே கொண்டு வந்து நாங்க வந்து கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் அறிவிச்சிருக்கிறதாக இன்னைக்கு இந்தியாவில ஊடகங்கள்ல செய்தி வந்திருக்கு. இது சாத்தியமா? இது எப்படி முடியும்?
இல்ல, அதாவது வந்து உற்பத்தியாளர்கள் விவசாயிகளுடைய அடக்கமான விலையை இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல இந்த 9 ரூபாய்க்கு வராதுன்ற ஒரு காலகட்டத்துல அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஒரு 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர்கள் தாண்டி வந்து அந்த விலைக்கு கொடுக்கறது எந்த விதத்திலுமே சாத்தியம் இல்ல. கடந்த 10 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி 4 ரூபாய் 2 ரூபாய் 3 ரூபாய் எல்லா ரேட்லயும் வெங்காயம் வித்திருக்குது. வெங்காயம் வந்து கிலோ 50 பைசா கூட நாங்க வித்திருக்கிறோம். அதாவது மிக அதிகமான விளைச்சல்கள் ஏற்பட்டு விவசாயிகள் எல்லாம் அதை வந்து சாலை ஓரங்கள் எல்லாம் கொட்டி வைத்த ஒரு காலங்கள்லாம் உண்டு. எந்த பொருளுக்கு விலை அதிகம் இருக்குதோ அந்த பொருள் அதுக்கு அடுத்த சீசன்ல அதிகமா பயிர் பண்ண பார்ப்பாங்க. அப்படியே பயிர் பண்ணி வந்தாலும் இந்த 9 ரூபாய்க்குன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். நடைமுறைக்கு கொஞ்சம் சாத்தியமில்லாத ஒரு விஷயம் தான். எங்களை மாதிரி ஒரு ஹோல்சேலர் கூட 9 ரூபாய் கொடுத்துடலாம், ஆனா ரீட்டைல அதை கொண்டு போய் வீட்டுக்கு வீடு 9 ரூபாய் கொடுப்போன்றதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இருக்கக்கூடிய சூழ்நிலை நிலவரங்கள் எல்லாம் பார்க்கும்போது எந்த காலத்திலும் இனிமேல் 10 ரூபாய்க்கு கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி.
இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசே வந்து சில கடைகள்ல இந்த மாதிரி காய்கறிகளை விற்கிறாங்க. அங்க வந்து தமிழக அரசு விற்கும் அந்த கூட்டுறவு காய்கறி கடையில வெங்காயம் என்ன விலைக்கு விற்கப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா?
அதாவது இன்னைக்கு பேப்பர்ல அவங்க இன்னைக்கு கரண்ட் நியூஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா மக்கள் 40 ரூபாய்க்கு வெங்காயம் வித்து மக்கள் ஆர்வமுடன் வாங்கி சென்றார்கள் அப்படின்னு ஒரு நியூஸ் இன்னைக்கு வந்திருக்குது. ஆனா அவங்களும் இங்க வந்து மார்க்கெட்ல தான் வாங்குறாங்க. அவங்க எங்கேயும் வெளியூர்ல இருந்து இங்கிருந்து பெருசா வர வச்சிடல. அவங்களும் இதே கோயம்பேடு மொத்த வியாபாரிகள் அந்த சங்கத்துல இருந்து அவங்க வாங்கிட்டு போறாங்க. மொத்த விற்பனை கூடங்கள்ல தான் அவங்க வாங்கிட்டு போறாங்க. அவங்க வாங்கிட்டு போய் அதை ஒரு சின்ன நஷ்டத்துக்கு கூட மக்களுக்காக அதை கொடுக்கலாம். பட் இன்னைக்கு ரேட் அவங்க 40 ரூபாய் கொடுத்ததா கேள்விப்பட்டேன்.
இன்னைய நிலையில விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்குற அடக்க விலை என்பது வெங்காயத்துக்கு எவ்வளவுன்னு நீங்க கேள்விப்படுறீங்க?
வியாபாரிகள் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எல்லா மார்க்கெட்லயுமே வெங்காயங்கள் 10 வண்டி 15 வண்டி 20 வண்டி 40 வண்டி அந்த அளவுல ஒரு ஒரு வேரியஸ் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இருக்குது. அந்த மார்க்கெட்ல விற்கக்கூடிய விலைகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 45 ரூபாய் 47 ரூபாய் 50 ரூபாய் அந்த லெவல்ல குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி தரத்துக்கு ஏத்த மாதிரி அங்கே வந்து வித்துட்டு இருக்குது. இது எல்லாமே விவசாயிகளுக்கு தான் போய் சேருது.
சென்னை கோயம்பேடு வெங்காய மொத்த வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ஜான் வல்தாரிஸ். இறுதியாக, இந்தியாவின் ரிசர்வ் வங்கி நாட்டில் உள்ள பிரசித்தி பெற்ற சில கோயில் நிர்வாகங்களிடம் அவரிடம் உள்ள தங்க கையிருப்பு குறித்து கேட்டிருக்கிறது. கோயில்களில் எவ்வளவு தங்கம் இருக்கிறது என்பதை அறிவதே ரிசர்வ் வங்கியின் நோக்கம் என்றும் தங்கத்தை வாங்கும் திட்டம் ஏதும் தற்போது இல்லை என்றும் ரிசர்வ் வங்கியின் மூத்த அதிகாரி ஒருவர் தமிழோசையிடம் தெரிவித்திருக்கின்றார். இந்திய ரூபாயின் மதிப்பு சிறுவதற்கு தங்க இறக்குமதியே முக்கிய காரணம் என்று கூறப்படும் நிலையில் ரிசர்வ் வங்கியின் இந்த நடவடிக்கை வருகிறது. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. நேர்களை, இன்று இடம்பெற்ற பல்வேறு செய்திகள் குறித்தும் தமிழோசையில் தமிழோசையில் எந்தெந்த நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பது குறித்தும் நீங்கள் எங்களுக்கு தபால் மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். இந்திய இலங்கை நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை உள்ளூர் கடிதம் மூலமாகவே எமக்கு தெரியப்படுத்தலாம். எமது இலங்கை முகவரி பிபிசி தபால் பெட்டியன் 654 கொழும்பு, இந்திய முகவரி தபால் பெட்டியன் 6222 கிரீம் சாலை சென்னை 606. இதுதவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எமக்கு தெரியப்படுத்தலாம். ஃபேஸ்புக் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறது. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இந்திய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.